சொல்லுவோம், நாம் எல்லோரும் திருப்பிக் கொள்வோம். பழைய ஏற்பாட்டிலே கரகாலமாக நான் புதிய ஏற்பாட்டிலே இருந்து பேசிக் கொண்டிருந்தேன். ஆகவே இந்த வாரம் ஆண்டவர் சித்தமான பழைய ஏற்பாட்டிலிருந்து ஒரு காரியத்தை குறித்து நாம் கவனிக்க போறோம். எல்லோரும் திருப்பிக் கொள்ளுங்கள், நியாயாதிபதிகளின் புஸ்தகம், தி புக் ஆஃப் ஜட்ஜஸ் சாப்டர் 6. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6 அதிகாரம் எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. நியாயாதிபதியின் புத்தகம் 6 அதிகாரம் பழைய ஏற்பாட்டில் 308 பக்கத்தில் இருக்கு, எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. ஜஸ்ட் ஓபன் யுவர் பைபிள் அண்ட் பிளீஸ் ஓபன் யுவர் ஹார்ட் அண்ட் ரிசீவ் த வேர்ட். உங்களுடைய வேதத்தையும் திறந்து, உங்களுடைய இருதயத்தையும் திறந்து கர்த்தருடைய வசனத்துக்கு பெற்றுக் கொடுங்க, ஒப்புக் கொடுங்க. ஆண்டோட வசனம் ஒருபோதும் வறுமையாக திரும்பி வராதுன்னு ஆண்டோ நமக்கு சொல்லியிருக்கேன். நான் கவனிங்க, நாம் தேவனுடைய வசனத்தை கருத்தாய் கேட்கணும். மட்டுமல்ல, நாம் கேட்கிற வசனத்துக்கு முடிவிலே கருத்தாய் ஒப்பு கொடுக்கவும் வேணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நாம் செய்தியை கேட்டு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற நேரத்தில் நாம் போகக்கூடாது. அது தேவருக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமானதும் அல்ல, நமக்கு ஆசீர்வாதமானதும் அல்ல. நாம் தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்கிறோம், ஆண்டவன் நமக்கு தன்னுடைய வார்த்தைகளை அனுப்புற. நாம் கேட்கிற வார்த்தைகளை கவனமாய் கேட்டு முடிவிலே நாம் எல்லோருமாய் அந்த கேட்ட வார்த்தைகளுக்கு நம்மை நாம் ஒப்பு கொடுக்கணும். அல்லது போனா ஒருவேளை நாம் கேட்ட வார்த்தைகள் செய்தி நல்லா இருக்குது, நல்ல சுவாரஸ்யமா இருந்தது, ரெண்டு போட்டு நாம் போறதுல நமக்கு எந்த விதமான நன்மையும் இல்லை, தேவனத்தில் பிரியப்பட மாட்டான், அது நம்முடைய வாழ்க்கையில் எந்த விதமான ஒரு மாற்றத்தையும் கொண்டு வரும். அல்லாமலும் நீங்கள் கேட்ட வார்த்தைகளை விட்டு விலகாதபடிக்கு மிகுந்த ஜாக்கிரதையாய் அவர்களை கவனிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படும். திருப்புங்க, புக் ஆஃப் ஹீப்ரூ, எபிரேயர் புத்தகம், எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. எபிரேயர் புத்தகம், எபிரேயர் புத்தகம் எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. என்ன, நாம் கேட்கிற வார்த்தைகள் நமக்குள்ள கரிய செய்யணுப்பாரு, அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்படும். கர்த்தர் நம்முடைய ஜீவிதத்தில் கரிய செய்வார். என்ன எடுத்துக்கொள்ளுங்க, எபிரேயர் புஸ்தகம் 2 அதிகாரம் 1 வசனம் சீக்கிரம் படிங்க. எபிரேயர் 2:1.
ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க
வேண்டும். அந்த மிகுந்த ஜாக்கிரதையாய், பிலவட், pay your total attention to receive the word of God. எல்லாவற்றையும் பார்க்கலாம், தேவனுடைய வார்த்தையை மகிமைப்படுத்தியிருக்கு. அற்புதங்களை அல்ல, அடையாளங்களை அல்ல, எல்லாவற்றையும் பார்க்கும் தன்னுடைய வார்த்தைகளை அவர் மகிமைப்படுத்தியிருக்கு. ஆகவே நீங்கள் கேட்டவர்களை விட்டு விலகாதபடிக்கு மிகுந்த ஜாக்கிரதையாய் அவர்களை என்ன செய்யணும், கவனிக்கணும். எப்படி தேவனுடைய வார்த்தையை கவனிக்கணுமோ மிகுந்த ஜாக்கிரதையாக. சோ பே யுவர் டோட்டல் அட்டென்ஷன், உங்கள் முழு கவனத்தையும் கர்த்தருடைய வார்த்தைக்கு திருப்புங்கள். ஆண்டவருடைய வசனம் பேசப்படும் போது தயவு செய்து சிந்தனைகளை பிசாசு அலக்கழிக்கிறதுக்கு இடம் கொடுக்காது. பிசாசு உங்களுடைய சிந்தனைகளை அலக்கழிக்கிறதுக்கு இடம் கொடுக்காது. ஆகவே நாம் கேட்கிற வார்த்தைகள் நமக்குள்ளே கிரிய செய்ய நாம் கருத்தாய் கவனமாய் அவர்களை கவனிக்கும். மாறுதல் முடிந்த பிற்பாடு நான் வீட்டை போய் என்ன செய்யணும், நம்மகிட்ட எல்லாம் ஒருவேளை ஒரு பட்டியல் இருக்கலாம், உண்மைதான். அவர்கள் நான் வீட்டை போன பிற்பாடு பார்த்துக்கணும். பட் நாம் இப்பொழுது உட்கார்ந்து இருக்கிற தேவனுடைய சமூகத்தில் நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கவனிப்பது. என்ன கவனிங்க, நாம் ஆண்டவருடைய வார்த்தையை அசட்டை பண்ணினால் ஆண்டவரையே நாம் அசட்டை பண்ணுறோம். தேவனுடைய வார்த்தைகளை நாம் புறக்கணித்தால் தேவனையே நாம் புறக்கணிக்கிறோம். மறந்துடக்கூடாது. எப்படி நான் சொல்றேன், சவுல் என்கின்ற ராஜாவுக்கு ஆண்டவர் சொல்லி அனுப்பினாரு, நீ என் வார்த்தைகளை புறக்கணித்தபடியா நானும் உன்னை ராஜாவா இராதபடி புறக்கணித்தேன். ஆகவே தேவனுடைய வார்த்தைகளை நாம் கருத்தாய் கவனிக்கணும். இன்றைக்கு ஜனங்கள் அற்புதங்களுக்கு அலைகிறது போல ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு அலைஞ்சால் எவ்வளவு நன்மையாக இருக்கும். நீங்கள் அற்புதங்களை கண்டுபிடியால் என்னை தேடுகிறீர்கள், ஆனால் அதை விட வேளாண் கிரியைகளை நடப்பிக்கிற வசனங்களை வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவரை கர்த்தரை விசுவாசிக்கிட்டு சொல்லி ஆண்டவர் இயேசு சொன்னார். ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திலே மாம்சத்தில் வாழ்ந்த காலத்திலே அற்புதங்களுக்காக அவரை தேடின ஒரு கூட்டம் உண்டு. அப்பத்துக்காக அவர் பின்னால அலைந்த ஒரு கூட்டமும் இருக்கு. மட்டுமல்ல அவரிடத்துல குறை காண அவருக்கு பின்னாலே தெரிந்த ஒரு கூட்டம் பரிசேர சொல்லி அழைக்கப்படுற. ஆனால் இன்னும் ஒரு கூட்டம் இருந்தது. அவர்கள் அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஜீவ வார்த்தைகளை கேட்பதற்காக. ஒரு கட்டத்தில் ஆண்டவர் கேட்டார், நீங்களும் என்னை விட்டு போய்விட மனதா இருக்கீங்க. உடனே பேர சொன்னார், ஆண்டவரே நாங்கள் யாரிடத்துல போவோம்? வாழ்வுதரும் ஜீவ வார்த்தைகள் உங்களிடத்துல தானே உண்டு. எங்களை வாழ வைக்கிற ஜீவ வார்த்தைகள், வாழ வைக்கிற வார்த்தைகள் உங்களிடத்துல தானே உண்டு. வேறு யாரிடத்துல உண்டு ஆண்டவரே? நாங்கள் யாரிடத்துல போவோம் என்று அவர் பதிலளித்தார். அப்பொழுது உடனே ஆண்டவர் சொன்னார், பேதருவே உண்மையிலே மானுஷமும் ரத்தமும் உனக்கு இதை வெளிப்படுத்தல அப்படி சொல்லி ஆண்டவர் சொன்னார். என கருமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கர்த்தா கேட்போம், கர்த்தா ஜீவிப்போம். ஆண்டவர் இயேசு சீக்கிரமாவார். இப்ப படிங்க, நியாயாதிபதி புத்தகம் 6 படிங்க. நாம் ஒரு வசனத்தை நான் வாசிக்கும். நியாயாதிபதி புத்தகம் 6:1 வசனம், ரைட் படி.
பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 மீதியானியரின் கையில் ஒப்புக் கொடுத்தார்.
பின்னும்
இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள்.
கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்.
அப்பொழுது கர்த்தர் அவர்களை
7
மீதியானியரின் கையில் ஒப்புக் கொடுத்தார்.
ஒப்புக் கொடுத்தார். தேவன் தன்னுடைய ஜனங்களை தானே அந்நியரிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறார், அவைகளை ஆண்டுகளும். இது எப்படி இருக்கு? தேவன் தன்னுடைய ஜனத்தை, தான் தெரிந்து கொண்ட ஜனத்தை அந்நியருடைய கையிலே ஒப்புக் கொடுக்கிறார், அவைகளை ஆண்டுகொள்ளும்படி. காரணம் என்ன? அவர்கள் தேவனுக்கு விரோதமாக செய்த பொல்லா. இவர்கள் என்ன செய்தார்கள்? கானானியருடைய விக்கிரகங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து தங்களுக்குள்ள வைத்து அவர்களை தொழுது கொள்ளவும் அவர்களை கும்பிடவும் ஆரம்பித்து விட்டார். ஆகவே தேவன் அவர்களை அந்நிய ஜாதியிடத்திலே ஒப்புக் கொடுத்தார். 7 அமலேக்கியரும் மீதியானியரும் இஸ்ரவேலரை அடக்கி ஒடுக்கி ஆண்டார், அடிமைப்படுத்தினார். ஏற்கனவே எகிப்து தேசத்தில் அடிமைப்பட்டிருந்த ஜனத்தை தேவன் விடுதலையாக்கிக் கொண்டு சுதந்திரமாக வாழ வைத்தார். ஆனால் தங்களை அழைத்து வந்த தேவனை இவர்கள் மறந்தபடியால் தேவனே அவர்களை அந்நியிடத்திலே ஒப்புக் கொடுத்தார்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்ப என்ன கவனிங்க, இந்த நியாயாதிபதியின் புஸ்தகத்தில் கிட்டத்தட்ட 450 இஸ்ரவேலுடைய சரித்திரம் அடங்கியிருக்கு. அது சின்ன புத்தகம் தான், ஆனா கிட்டத்தட்ட 450 சரித்திரம் அதுக்கு இருக்கு. இந்த 6 ஒரு நியாயாதிபதி வருகிறார், அவருடைய பேர் கிதியோ. நியாயாதிபதி காலத்திலே 6 நியாயாதிபதியாக தேவன் அவரை எழுப்புறார். இவருடைய காலத்திலே நடந்த சம்பவங்கள் நாம மிகவும் சிந்திக்க வைக்கிறது, சீதூக்கி பார்க்க வைக்கிறது. இன்றைக்கு நான் உங்களோடு தேவன் தேடும் மனிதன், தேவன் தேடும் மனிதன் என்கின்ற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் சொன்ன விரும்புகிறேன். இந்த கிதியோனுடைய சரித்திரத்தில் இருந்து கிட்டத்தட்ட 7 சுருக்கமாகவும் வேகமாகவும் உங்களோடு பகிர்ந்து கொண்டு நான் இந்த செய்தியை முடிக்கலாம் சொல்லி விரும்புகிறேன். ராத்திரி நான் யோசித்தேன், என்னவோ இன்றைக்கு செய்தியை கொஞ்சம் சுருக்கிக் கொள்ளுவோம் சொல்லி ராத்திரி நான் யோசித்தேன். ஐ ட்ரை டு ஃபினிஷ் இட் as soon as possible. ஆகவே என்னை கவனிங்க, தேவன் தேடும் மனிதன் என்ற தலைப்பில் நான் கிரியோனை குறித்து 7 உங்களுக்கு உண்டாக வைக்கிறேன். இவைகளை சிந்திங்க, சீதுக்கு பாருங்க. நாமும் ஒரு கிரியோன்களாக மாறி மீதியானவரை ஓட ஓட விரட்டி பிசாசின் அடிபத்திரத்தில் சிக்கியிருக்கிற ஜனங்களை ஆண்டவர் இயேசுவின் ராஜ்யத்துக்களை கொண்டு வருகிற ஸ்தானாதிபதிகளாய், சேனாதிபதிகளாய் மாற கத்தர் கருவை செய்வாரா? ரைட். இப்ப என்ன கவனிங்க, இந்த கிதியோனுடைய காலத்திலே கிட்டத்தட்ட 40 40 கிதியோன் இஸ்ரவேலரை நியாயம் விசாரித்தார். இந்த 40 காலமும் கிதியோன் இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் விசாரிக்கிற நாட்களில் எல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை தேடினார்கள், கத்தரை தொழுது கொண்டார். ஆனால் அவன் மறித்த பிற்பாடு திரும்பவும் ஜனங்கள் அந்நிய தேவர்களை ஆராதிக்க ஆரம்பிப்பார். இந்த நியாயாதிபதி புத்தகம் முழுவதையும் திருப்பி பார்ப்பீர்களா இருந்தால், நான் சொல்லப்போற குறிப்புகளை நான் நீங்க விளங்கிக் கொள்வதற்காக மிக சுருக்கமாக இந்த புத்தகத்தை சொல்ல வழி ஏற்பட்டிருக்கு. எனக்கு கவனிங்க, இந்த நியாயாதிபதி புத்தகம் முழுவதே நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் சொன்னால், அடிக்கடி அவர்கள் தேவனை விட்டு விலகுவார்கள், ஆண்டவர் நோக்கி கூப்பிடுவார்கள், தேவன் ஒரு ரட்சகனை எழுப்புவார், ஒரு நியாயாதிபதி எழுப்புவார், அவன் அவர்களை அடிமத்தனத்திலிருந்து விடுதலாக்குவார். ஒரு குறிப்பிட்ட காலம் அவர் ஆளுகை செய்வான், திரும்ப அவர்கள் தேவனை விட்டு விலகி திரும்பவும் பாவத்திலே மூழ்கி தேவனை விட்டு திரும்புவார்கள், திரும்ப ஆண்டவர் ரட்சகன் இருப்பார். இப்படியே இந்த நியாயாதிபதி புத்தகம் முழுக்க இருக்கிறது நாம் பார்க்கக்கூடியதா இருக்கு. கவனிங்க, இப்போ ஆறாவது நியாயாதிபதியாக எழும்புகிற இந்த கிரியோன் மிக ஒரு குறிப்பிடத்தக்க நபராக காணுகிறார். இவருடைய வாழ்க்கையில இருந்து, இவருடைய சம்பவத்திலிருந்து, அந்த சரித்திரத்தில இருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய அநேக காரியங்கள் இருக்குது. நேரம் போகிறபடியால் நான் சீக்கிரமாகவே காரியத்துக்குள்ளே கடந்து போகிறேன். இந்த கிரியோட வாழ்க்கையில இருந்து நாம் கற்றுக்கொள்கிற ஏழு குறிப்புகளிலே முதலாவதாக நான் சொல்ல விரும்புகிறது என்னவென்றால், தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்க ஒரு மனிதனை தேடுகிறார். சர்வ வல்லமூல தேவன், சர்வ வல்லமூல தேவன் தன்னுடைய ஜனத்தை எதிரிகளுடைய கையிலிருந்து மீட்க, அடிமைத்தனத்திலிருந்து ரட்சிக்க ஒரு மனிதனை தேடுகிறார். தேடி 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 தேவனுடைய கண்கள் கிரியோனை கண்டுபிடிக்கிறது. எதற்காக? தன்னுடைய ஜனத்தை அடிமைத்தனத்தில் இருந்து, எதிரிகளுடைய அடிமைத்தனத்தில் இருந்து விடுதலை ஆக்குவதற்காக, ரட்சிப்பதற்காக தேவன் தேடி 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 கிரியோன் என்கிற ஒரு மனுஷனை கண்டுபிடிக்கிறார். அவரை கண்டுபிடித்து அவர் மூலமாக தன் ஜனத்தை மீதியான கையிலிருந்து விடுதலை ஆக்குகிறார். என்னை கவனிங்க, இந்த ஆறாம் அதிகாரத்திலே நல்லா கவனிங்க, இந்த ஆறாம் அதிகாரத்திலே தேவன் கிரியோனை சந்திக்கும் வரைக்கும் கிரியோட சரித்திரத்தை நாம் வேதத்தில் பார்க்க முடியாது. ஆனா என்றைக்கு தேவன் கிரியோனை சந்தித்தாரோ அன்றில் இருந்து அவருடைய சரித்திரம் ஆரம்பமாகும். அப்படியானால் ஆண்டவர் கிரியோனை சந்திக்கிறதுக்கு முன்பும் கிரியோன் அந்த பட்டணத்திலே வாழ்ந்திருக்கிறார். ஆனாலும் அவர் அதுவரை வாழ்ந்த வாழ்க்கை ஒருவேளை அவருக்காக வாழ்ந்திருக்கலாம், அல்லது அவர் குடும்பத்துக்காக வாழ்ந்திருக்கலாம். ஆனால் இப்போதோ தேவ கண்கள் தேடி பார்த்து அவனை சந்தித்த போதோ இப்பொழுதோ அவருடைய வாழ்க்கை மாறுகிறது, திசை திரும்புகிறது. தேவன் அவனை சந்திக்கிறார். அவருடைய வாழ்க்கை சரித்திரத்திலே ஒரு புதிய ஆரம்பம் ஆரம்பமாகிறது எப்பொழுது? தேவன் அவனை சந்திக்கும் போது. இதுவரை தனக்காக வாழ்ந்து கொண்டிருந்த கிரியோன் இப்பொழுது தேவ ராஜ்யத்துக்காய் பாடுபடுகிறவராய், தேவ ராஜ்யத்துக்காய் தேவனுடைய கருத்திலிருந்து பயன்படுகிறவராய், தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறவராய், தேவ ஜனங்களை அடிமத்தனத்திலிருந்து விடுதலையாக்குறவராய், இஸ்ரவேல் மக்களால் விரும்பப்படுகிறவராய் மாறுகிறார். எப்பொழுது? தேவன் கிரியோரை சந்தித்த போது. இப்ப என்ன கவனி, நான் அடிக்கடி சொல்றதோடு, என்றைக்கு தேவன் ஒரு மனிதனை சந்திக்கிறாரோ அன்றிலிருந்து அவருடைய வாழ்க்கை ஆரம்பமாகும். அதுவரைக்கும் நாம் வாழ்ந்திருக்கலாம், பல வருஷம் வாழ்ந்திருக்கலாம், ஆனால் அதுவரை நான் வாழ்ந்த வாழ்க்கையினால் நன்மை என்ன? தேடி இருக்கலாம், கட்டி இருக்கலாம், உழைத்திருக்கலாம், யாருக்கா? நமக்கா? ஆனால் தேவன் நம்மை சந்தித்த போதோ, தேவன் நம்மை சந்தித்த போதோ, தேவன் நம்மை சந்தித்த போதோ நம்முடைய எண்ணங்கள் மாறுகிறது. இன்றைக்கு இந்த தேசத்தினர்கள் ஊழியக்காரன் நான் அறிவேன். அவர் பல வருடங்களுக்கு முன்பாக இலங்கையில் இருந்து இந்த தேசத்துக்கு வரும்போது, அவர் விமானத்தில் பறந்து கொண்டிருக்கும் போது அவருடைய உள்ளத்திலே பல எண்ணங்கள் பறந்து கொண்டிருந்தது. இந்த தேசத்துக்கு போய் எப்படி இருப்பேன், என்ன செய்வேன், எப்படி உழைக்கிறது, என்ன சேர்க்கிறது, என்னத்தை வாங்கிறது, இலங்கையில் என்னத்தை கட்டுகிறது, எப்படி இருக்குதுன்னா பல எண்ணங்கள் பல காரியங்கள் அவருக்குள்ள இருந்தது. அவர் அங்கிருந்து வரும்போது தேவனை அறியாதவராக வந்தார். ஆனா இந்த தேசத்தில் அவர் வந்தபோதோ ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்தபோதோ தேவன் அவரை சந்தித்தார். ஆண்டவர் அவரை சந்தித்த போதோ அவருக்குள்ள இருந்த எண்ணம் எல்லாம் மாறி போயிட்டு, தேவன் அவரை தொட்ட போதோ அவருடைய நினைவுகள் எல்லாம் மாறி போட்டது. அதுவர் அதாவது அதுவரை தன்னை சுற்றியே வட்டமிட்டுக் கொண்டிருக்கின்ற அவருடைய நினைவுகளும் அவருடைய எண்ணங்களும் அவருடைய நோக்கங்களும் அவருடைய திட்டங்களும் ஆண்டவர் அவனை சந்தித்த போது தேவன் பக்க திரும்ப ஆரம்பமாயிட்டு, இப்பொழுது அந்த தேவ மனிதர் தேவனுக்காக வாழ்கிறார், தேவ ராஜ்யத்தை கட்டுகிறார், பலரை ஆண்டவர் பக்கம் திருப்புகிறார், ஆண்டவர் நாமத்துக்காக வாழ்கிறார், தேவன் அவரை பயன்படுத்துகிறார். நான் என்ன சொல்ல வரேன், நாம் ஆண்டவர் நம்மை சந்திக்கும் வரை நாம் பல வருஷம் வாழ்ந்திருக்கலாம், நாம் அதுவரை வாழ்ந்த வாழ்க்கையினால் தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்ன லாபம், கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு என்ன லாபம்? ஆனா ஆண்டவர் நம்மை சந்தித்த போதோ, ஆண்டவர் நம்மை இடைமறித்த போதோ நம்முடைய எண்ணங்கள் மாறி, நம்முடைய நினைவுகள் மாறி, நம்முடைய நோக்கங்கள் மாறி, இதை தேவனுக்காக வாழ வேண்டும், கர்த்தருக்காக வாழ வேண்டும் என்று நாம் ஜீவிக்கிறோம். சரி, வேதத்தில் இருந்த ஒரு நபரை பாருங்க, இன்னொரு நபர் ஆபிரகாம் என்கிற ஒரு மனிதனை நாம் அறிவோம். 12 அதிகாரத்திலே ஆதியாகமத்தில் நாம் அவரை பார்க்கிறோம். என்னை கவனிங்க, ஆண்டவர் ஆபிரகாமை சந்திக்கும் போது அவருக்கு 75 வயசு. இந்த 75 வயது வரைக்கும் ஆபிரகாம் வாழ்ந்த வாழ்க்கையினாலே நன்மை என்ன? அது வரைக்கும் அவர் என்ன செய்தார், எப்படி வாழ்ந்தார் என்கின்ற சரியான குறிப்பு வேதத்தில் இல்லை. ஆனால் தேவன் அவரை சந்தித்த போதோ அவருடைய வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் ஆரம்பமானது. அதற்கு பின்பாடு தேவனோடு நடக்க ஆரம்பித்தார், தேவனுடைய சத்தத்தை கேட்க ஆரம்பித்தார், தேவன் சொல்லுறதை கேட்க ஆரம்பித்தார், தேவனுக்காகவே வாழவும் தேவ சித்தத்தை நிறைவேற்றவும் தன்னை ஒப்புக் கொடுத்தார். ஆகவே மரித்தும் இன்றைக்கும் பேசிக் கொண்டிருக்கிறார். என்றைக்கு தேவன் ஒரு மனிதனை சந்திக்கிறாரோ அன்றைக்கு தான் அவருடைய வாழ்க்கை ஆரம்பமாக சொல்லுவது. இந்த உலக சரித்திரத்தை கிமு கிபி என்று சொல்லுவார். கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று சொல்லி ரெண்டாக பிரிக்கிறார். இந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து 2009 ஆண்டு சரித்திரம் சாட்சி சொல்றது. இயேசு கிறிஸ்து இறைவன் ஆண்டவர் இந்த உலக சரித்திரத்தை ரெண்டாக பிரித்தவர் என்று சொல்லி. இந்த உலக சரித்திரத்துக்கு கிமு கிபி எப்படி இருக்கிறதோ அதே போல ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்கின்ற ஒரு சரித்திரம் இருக்கத்தான் செய்யும். நாம் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பு எப்படியோ வாழ்ந்தோம், எப்படியோ ஜீவித்தோம், நமக்காக வாழ்ந்தோம், நாம் விரும்பினபடியெல்லாம் வாழ்ந்தோம், நாம் விரும்பினதெல்லாம் செய்தோம், மனசும் மாமிசும் விரும்பினபடி வாழ்ந்து நம்முடைய வாழ்க்கையை நாம் கழித்துக் கொண்டிருந்தோம். ஆனால் தேவன் நம்மை சந்தித்த போதோ, ஆண்டவன் நம்மை தொட்ட போதோ நம்முடைய வாழ்க்கை மாறி இப்ப தேவனுடைய குரலை கேட்கவும், தேவனுடைய வார்த்தைகளுக்கு நம்மை ஒப்புக் கொடுக்கவும், தேவ திட்டங்களை நிறைவேற்றவும், தேவ சித்தத்தை செய்யவும் நம்மை நாம் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆகவே நான் சொல்கிறேன், என்றைக்கு தேவன் ஒரு மனிதனை சந்திக்கிறாரோ அன்றைக்கு தான் அவருடைய வாழ்க்கை ஆரம்பம். தேவன் தன் ஜனத்தை மீட்க ஒரு மனிதனை தேடினார், கிரியோனை சந்தித்தார். அன்றையில் இருந்து அவருடைய வாழ்க்கை மாறிட்டு தேவன் அவனை பயன்படுத்தினார், அவரை பாவித்தார், அவர் மரித்தும் இன்றைக்கு பேசிக்கொண்டு. என்ன கவனிங்க, அன்றைக்கு தேவன் ஒப்ரா என்கின்ற ஊரிலே கிரியோனை சந்தித்திருக்கா விட்டால் இன்றைக்கு இந்த இடத்துல நாம் கிரியோனை குறித்து பேசுவதற்கு இடமே இல்லை. அப்படி என்ற ஒரு நபர் இருந்தது நாம் அறிஞ்சவே மாட்டோம். ஆனா தேவன் அவனை சந்தித்தபடியா, அவர் தன்னை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுத்தபடியா இன்றைக்கும் நாம் அவரை குறித்து பேசுகிறோம், மரித்தும் பேசிக் கொண்டிருக்கிறோம். கிரியோனை தேடினார், கண்டுபிடித்தார், தன் ஜனத்தை எதிரிகளுடைய அடிமைத்திரத்திலிருந்து மீட்டார். என்ன கருமையான தேவ ஜனமே, இன்றைக்கு தேவன் தேடிட்டே இருக்கிறார் ஒரு மனிதனை. எதற்காக தெரியுமா? பிசாசின் அடிமைத்தனத்தில் அகப்பட்டு கிடக்கிற மக்களை விடுதலையாக்க ஆண்டவர் ஒரு மனிதனை தேடிக்கொண்டிருக்கிறார். ஏன் அது நீயாக இருக்கக்கூடாது, நானாக இருக்கக்கூடாது? நமக்காக வாழ்ந்த காலங்கள் போதாதா? நமக்காக ஜீவித்த நேரங்கள் போதாது? நமக்காக நாம் வாழ்ந்த நேரங்கள் பரலோகத்தில் நமக்கு மிஞ்ச போறதில்லை. ஆண்டவருக்காக வாழுகிற நேரங்களும் ஆண்டவருக்கு என்கின்ற அர்ப்பணித்த காரியங்களும் தான் நம்மோடு கூட பரலோகம் வரப்போது பார். ஆகவே பிசாசின் அடிமைத்தனத்திலே பாவ அடிமைத்தனத்திலே கிடந்து உழந்து கொண்டிருக்கிற மக்களை விடுதலையாக்க தேவன் தேடுகிற ஒரு நபராக, ஒரு மனுஷனாக, ஒரு மனுஷியாக நீ மாறிவிட்டால் தேவோட நாம மகிமைப்படும் பார். நம்பர் டூ, இரண்டாவது நாம் கற்றுக்கொள்கிற காரியம் இந்த கிரியோட வாழ்க்கையில் இருந்து. இந்த கிரியோனை நீங்க வாசித்து பார்க்க சொன்னால் இவர் ஒரு பழந்தாங்குடியாக காணப்படுற, ஒரு பயந்த சுபாவம் உள்ள. நான் இதை படித்து யோசித்தேன், எப்படி நான் சொல்றேன் இவன் பயந்தவன் சொல்லி. ஆண்டவர் சொன்னார், உன் தகப்பனுக்கு இருக்கிற விக்கிரக தோப்பை வெட்டி அந்த விக்கிரகங்களை நிர்மூலமாக்கி அந்த வீட்டிலே ஒரு காளையை எனக்காக பலியிடுன்னு சொல்லி தேவன் தன் திட்டத்தை கிரியோனுக்கு வெளிப்படுத்தினார். ஏன்னா ஜனங்களை விடுதலாக்குவதற்கு முன்பாக நான் சொல்லுகிற இந்த காரியத்தை நீ செய் என்று தேவன் கிரியோனுக்கு சொன்னார். சரி, தேவன் சொன்னதுக்கு கிரியோன் கீழ்ப்படிந்தான். நான் சொல்றது கவனிங்க, ஆண்டவர் சொன்னாரு கிரியோனை பார்த்து, உன் தகப்பனுக்கு இருக்கிற பாகாலுடைய பலிபீடத்தை இடித்து அந்த தோப்பை அழித்து அந்த இடத்திலே ஒரு காலை எனக்காக பலியிட. இப்ப என்ன கவனிங்க, அந்த ஊர் முழுவதும் இவனுடைய தகப்பன் கிதியோடைய தகப்பன் செய்த அந்த விக்கிரகத்தை வழிபட்டுக் கொண்டிருக்கிறது, அதற்கு மரியாதை செய்யறார். இப்ப ஆண்டவர் சொல்லுறாரு அந்த விக்கிரகத்தை அந்த தோப்பை அழித்து போ, அது எனக்கு அருவறுப்பான். ஆகவே கிதியோருக்கு நல்லா தெரியும், இப்ப அந்த ஊர்ல இருக்கிற அந்த விக்கிரக தொகுப்பை நான் அழித்தால், அந்த பாகாலத்தை பாகாலை நான் இடித்தால் ஊர் ஜனங்கள் என்னை விடமாட்டார், என்னை கொண்டு போடுவார். ஆகவே அவன் ஒரு காரியம் செய்தான், பத்து பேரை சேர்த்து இரவோடு இரவாக ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையை நிறைவேற்றிருக்கான். ஒரு வசனத்தை படிங்க, அந்த ஆறாம் அதிகாரத்தில் 27 வசனத்தை படி, 6:27.
அப்பொழுது கிதியோன் தன் வேலையாட்களில் பத்து பேரை சேர்த்து கர்த்தர் தனக்கு சொன்னபடியே செய்தான். அவன் தன் தகப்பன் குடும்பத்தாருக்கும் அந்த ஊர் மன்னருக்கும்
பயப்பட்டபடியினாலே
அதை பகலிலே
செய்யாமல்
இரவிலே
செஞ்சிருக்கான். என்ன செஞ்சிருக்கான் பாருங்க, பகலிலே செய்தால் தகப்பன் வீட்டாரும் ஊராரும் தன்னை கொண்டு போடுவார்கள் என்று பயந்தபடியா, தேவன் சொல்லியிருந்தும் பயந்தபடியா அதை பகலில் செய்யாமல் இரவோடு இரவாக அதை செய்தான் பார். இது மாத்திரமா ஆண்டவர் சொல்லிறாரு, மீதியானரை உன்னுடைய கையிலே நான் உனக்கு ஒப்பு கொடுப்பேன், நீ போன்னு சொல்லிட்டார். அப்ப தேவன் சொல்லிட்டாரு மீதியானவர் உன்னை கையில நான் ஒப்பு கொடுப்பேன். தேவன் சொன்ன பின்பும் இவன் பயந்தபடியால் ஆண்டவரை சோதிக்கிறதுக்கு முயற்சி. என்ன தெரியுமா, ஒரு தோலை எடுத்து அவன் பணியிட போட்டு சொல்றான், ஆண்டவரே இந்த இடம் முழுவதும் பணியால நினைஞ்சு இந்த தோல் மாத்திரம் பணியால நினையாவிட்டால் நீ சொன்னது நான் செய்யறேன். ஏன்னா அவனுக்கு உள்ளே பயமா இருக்கு, மீதியான சேனையை எதிர்க்கிறதுக்கு இவனுக்கு துணிவில்லை. அவன் சொன்ன மாதிரியே ஆயிட்டு பிற்பாடு இவன் என்ன செய்யறான், தோலை திரும்ப போட்டு சொல்றான், ஆண்டவரே இந்த தோல் மாத்திரம் நினைச்சு மற்ற இடம் எல்லாம் நினையாம இருக்க சொன்னா நீ சொன்னதை நான் செய்யறேன், திரும்ப மாடு அப்படி செய்த. அதற்கு பிற்பாடுதான் அவன் எதிரிகளை மேற்கொடுக்கும், அதிலும் ஒரு தயக்கம். அங்க இருந்தவன் ஒரு சொப்பனத்தை கண்டு அதன் விளக்கத்தை சொன்ன பிற்பாடுதான் அவன் துணிவு கொண்டு போறான். என கரிமானவர்களே, இயற்கையாகவே இந்த நாம் கிரியோட சுபாவத்தை பார்க்கும் போது அவன் ஒரு பயந்த சுபாவம் உள்ளவனாக ஒரு பயந்தான் கொள்ளியாக நாம் பார்க்கூடிய. ஆனா ஆச்சரியம் தெரியுமா, அவன் சுபாவத்தை பார்க்கும் போது அவன் பயந்தவனாக இருக்கிறான். ஆனால் ஆச்சரியம் என்னவென்றால் தேவனோ அவனை பார்த்து பராக்கிரமசாலி என்று அழைக்கிறான். அவன் சுபாவம் பயந்ததாக இருந்தாலும் ஆண்டவர் அவனை பார்த்து பராக்கிரமசாலியே என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார். படிங்க 12:6.
கர்த்தருடைய தூதனானவர் அவருக்கு தரிசனமாகி
பராக்கிரமசாலியே
கர்த்தர் உன்னோட
இருக்கிறார். இவன் சுவாவத்தை நான் பார்க்கும் போது படிக்கும் போது அவன் பயந்த சுவாவம் உள்ளவனாக காணப்படுறான். ஆனா கர்த்தரோ அவனை பார்த்து பராக்கிரமசாலியே என்று அழைக்கிறான். அப்படின்னு அர்த்தம் என்ன கவனிங்க, பயந்த சுவாவம் உள்ளவர்களையும் ஐயா பயந்தாங்கொழிகளையும் பராக்கிரமசாலிகளாக மாற்று வல்லமுள்ள தேவன் நம்முடைய ஆண்டவர். ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்த, அது மாத்திரமில்லை அவனை பராக்கிரமசாலியாக மாற்றுவதும் அல்ல, தன்னுடைய திட்டத்துக்கு பயன்படுத்துறவராகவும் காணப்படுறான். எனக்கு அருமானவர்களே, ஒருவேளை ஒருவேளை நீங்களும் ஒருவேளை நீங்களும் இயற்கையாக பயந்த சுவாமி உள்ளவர்களாக இருக்கலாம், சில பேர் துணிச்சல் உள்ளவர்களாக இருப்பார், ஆனால் சில பேர் இயற்கையாகவே பயந்த சுவாமி உள்ளவர்களாக இருப்பார். நான் உங்க சொல்ற கேளுங்க, பயந்த சுவாமம் பாவம் இல்லை, பயந்த சுவாமம் பாவம் இல்லை. அதே நேரத்தில் பயந்தவர்களையும் தேவன் பயன்படுத்த முடியும் என்பதற்கு கிரியோ நமக்கு பெரிய ஒரு சாட்சி. ஏனென்றால் தேவனுடைய ஊழியம் நம்முடைய சுய பலத்தில் அல்ல, அது தேவனுடைய பலத்தில் என்கின்றதை நாம் உணர்ந்து விட்டால், அந்த உண்மை நமக்கு தெரிந்து விட்டால், நம்முடைய பயத்தின் நிமித்தம் அல்ல, தேவனுடைய பலத்திலே நாம் ஆண்டவருடைய காரியங்களை செய்ய முடியும். எனக்கு தெரியும் சில பேருக்கு சுவிசேஷத்தை சத்தியத்தை சிலருக்கு தைரியமா சொல்றதுக்கு ஒரு பயம் தயக்கம், இன்னும் சிலருக்கு தான் ரட்சிக்கப்பட்டதை மற்றவர்களுக்கு சொல்றதுக்கு ஒரு தயக்கம், இன்னும் சிலருக்கு ஆண்டவருடைய வேதத்தை தைரியமாக சுமந்து கொண்டு ஆலயத்துக்கு போறதுக்கு கூட ஒரு பயமோ தயக்கமோ. பத்தல விதங்களில் பல வடிவங்களில் பயம். ஒருவரை நாம் நினைக்கலாம், என்னையும் ஆண்டவர் பாவிக்க முடியுமா? ஆனா சொல்ற கேளுங்க, கிரியோ பயந்த சுபாவம் இடம், அது ஆண்டவர் அவனை பார்த்து பராக்கிரமசாலியே நடை. கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், கர்த்தர் ஒரு மனுஷனோடு இருந்தால் பயந்த சுபாவம் உள்ள மனுஷனும் பராக்கிரமசாலியாய் மாறி ஆண்டவருக்கு என்று பயங்கரமான காரியங்களை செய்ய முடியும் என்று சத்தியத்தின்படி நான் உங்களுக்கு சொல்றேன். ஆகவே இயற்கையாக நமக்குள்ள பயந்த சுபாவம் இருந்தால் ஆண்டவருக்கு என்று நாம் காத்திருந்து தேவ பலத்தினாலே நாம் நிரப்பப்படும் போது நாம் வேறு மனிதர்கள் ஆகி தேவனுக்கு என்று பயங்கரமான காரியங்களை செய்ய முடியும். என்ன கவனிங்க, பேதுரு பயந்த சுவாமுளம் எப்படி நான் சொல்றேன், பிரதான ஆசாரியுடைய வீட்டில் ஆண்டவர் இயேசுவை ஒரு பெண்ணுக்கு பயந்து மறுதளித்து சத்தியம் பண்ணி அந்த இடத்தை விட்டு ஓடு. பயந்த சுவாமுளம், ஆனா அதே பேதுரு பெந்தெகோஸ்தே நாளன்று பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட போதும் எழுந்து தைரியமாக நின்று ஆண்டவர் இயேசு தேவனுடைய குமார் என்று சொல்லி பிரசங்கம் பண்ணதை நாம் அறிவோம். என்ன கரிமானவர்களே, பயந்து சுவாமம் பாவம், ஆனால் தேவ ஆவியின் பலத்திலே நாம் தேவனுடைய காரியங்களை நிறைவேற்ற முடியும். பயந்த மனுஷர்களையும் தேவன் பயன்படுத்த முடியும், பயந்த மனுஷர்களையும் தேவன் பராக்கிரமசாலிகளாக மாற்ற முடியும், தன்னுடைய திட்டத்திலே அவர்களை பயன்படுத்த முடியும். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்குற தன்னுடைய உயர்ந்த திட்டத்திலே பயந்த மனுஷனாக இருந்த கிதியோடு பயன்படுத்த முடியுமாக இருந்தார், ஏன் உன்னையும் என்னையும் பாவிக்க முடியாது, ஏன் உன்னையும் என்னையும் ஆண்டவர் பயன்படுத்த முடியாது? துணிவுள்ளவர்களை உலகம் தேடுகிறது, துணிச்சல் உள்ளவர்களை உலகம் தேடுகிறது, ஆனால் தேவனோ தனக்கு பயந்து தனக்கு காத்திருக்கவர்களை தேடிக்கொண்டிருக்கிறார். ஆண்டவருக்கு காத்திருந்து தேவனுக்கு நம்ம நாம் ஒப்பு கொடுக்குமா இருந்தால் தேவ பலம் நம்மை ஆட்கொண்டு தேவனுக்கென்று காரியங்களை செய்யவும் தேவ திட்டத்தை தேவ சித்தத்தை நிறைவேற்றவும் நம்மால் முடியும் என்று சத்தியத்துப்படி நான் உங்களுக்கு சொல்றேன். சோ கிரியோன் பயந்து சுவாமி உள்ளவனாக இருந்தாலும் கர்த்தர் அவனை பயன்படுத்தினார், ஆண்டவர் நாமத்துக்கு மகிமூட்டார். தோல் மூன்றாவது காரியம் என்னவென்றால் படிங்க 6:13, சீக்கிரம் சீக்கிரம் நேரம் 6:13.
அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவரே, கர்த்தர் எங்களோட இருந்தால் இஸ்ரவேலர் எல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன், கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன
எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன
அவருடைய
எங்கே அப்படி இருக்கு அவங்க பைபிள், எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? அப்ப கிரியோனுக்குள் ஒரு கேள்வி, எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரிச்சுன்னா அற்புதங்கள்லாம் எங்க? அப்படியானால் அற்புதங்கள் எங்கள் பிதாக்களின் காலத்தோடு முடிவடைந்து விட்டதா? இந்த காலத்தில் அற்புதங்கள் நடக்காதா? அற்புதங்களை செய்ததாக விவரித்த எங்கள் தேவன் எங்கே? எங்கள் பிதாக்களின் தேவன் எங்கே? எங்கள் பிதாக்களோடு தேவன் அற்புதங்களை செய்தவரை நிறுத்திவிட்டாரா? எங்களை கைவிட்டு விட்டாரா? எங்களை மீதியான கையிலே ஒப்பு கொடுத்து விட்டாரா? எங்களுடைய வாழ்க்கையிலே இனிமே சுதந்திரம் இல்லையா, விடுதலை இல்லையா, பாதுகாப்பு இல்லையா என்று சொல்லி கிரியோன் உள்ளத்துல பல குமுறல்கள், பல எண்ணங்கள், பல கேள்வி. எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விபரீத சொன்ன அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்ப இதுக்குள்ள ஒரு முக்கியமான குறிப்பு இருந்தா கவனிங்க, பிளீஸ் சொல்ல கவனி. என்ன சொல்றாரு? எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விபரித்து சொன்ன அற்புதம். மூணாவது குறிப்பு என்னவென்றா, கிரியோனுடைய தாய் தகப்பன் அல்லது கிரியோனுடைய பெற்றோர் தேவ மகத்துவங்களை, தேவன் தங்களை வழிநடத்தின விதத்தையும், தேவன் தங்கள் மத்தியில் செய்த பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் கிரியோனுக்கு நன்றாக விவரித்து சொல்லி இருக்க வேண்டும், சொல்லி இருக்கிறார்கள். ஆகவேதான் அவன் கேட்கிறான், எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விபத்து சொன்ன அற்புதங்கள் தான் எங்கு? அப்படின்னு அர்த்தம் என்ன? கிரியோனுக்கு அவருடைய பெற்றோர், அவருடைய பிதாக்கள் தங்கள் தேவனை குறித்து சரியாக சொல்லி இருக்கிறார். நம்முடைய தேவன் அற்புதங்களை செய்கிறவர், அற்புதங்களை செய்துதான் எங்களை அடிமைத்தனத்திலிருந்து கொண்டு வந்தார், 40 வருஷம் எங்களை அற்புதமாக நடத்தினார், அற்புதமாக போஷித்தார், எங்கள் கால்கள் வீங்கவில்லை, எங்கள் பாதரிச்சைகள் பல்லடையவில்லை என்று சொல்லி எல்லாவற்றையும் விவரித்து 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 கிரியோனுடைய தகப்பன் தேவனை குறித்து, அவருடைய அற்புதங்களை குறித்தும், அவருடைய வல்லமை குறித்தும், அவருடைய மகிமை பிரதாபங்களை குறித்தும் கிரியோனுடைய பெற்றோர் கிரியோனுக்கு விவரித்து சொல்லியிருக்கிறார். ஆகவேதான் அவர் கேட்கிறார், எங்கள் பிதாக்கள் எங்களை விவரித்து சொன்ன அற்புதங்கள் எங்கே? எங்கள் பிதாக்களோடு முடிவடைந்து விட்டதா என்று சொல்லி அவன் கேட்கிறான். அப்ப இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ற காரியம், கிரியோடைய பெற்றோர் அவனுக்கு தேவனுடைய காரியங்களை சொல்லிக் கொடு. நாம் இங்கே கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா? ஹலோ, நாம் இங்கே கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா? பிதாக்களே, என்ன நன்றாக கவனிங்க, தாய் தகப்பன்மார், ஹலோ, தாய் தகப்பன்மார் இங்கே கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு சத்தியம் என்ன தெரியுமா? கிரியோனுக்கு பெற்றோர் எப்படி தேவனுடைய வார்த்தைகளை, அற்புதங்களை தேவனை குறித்து சொல்லிக் கொடுத்தார், அதே போல நாமும் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரை குறித்து, ஆண்டவருடைய வார்த்தைகளை குறித்து நாம் கற்றுக் கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை. இதுல இருந்து நாம் தவறுவோமாக இருந்தால் நாம் தேவனுக்கு முன்பாக மகா பெரிய தவறை செய்கிறோம். கத்தர் இந்த தேசத்தை ஆசீர்வதித்தார், ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டான. ஒரு காலத்திலே இவர்கள் தேவனை தேடினார், ஆண்டவருக்கு ஆராதனை செய்தார், ஆலயங்கள் நிரம்பி வடித்ததுன்னு சொல்லுகிறார் சரித்திரம் சொல்றார். ஆனா இன்றைக்கும் ஆலயங்கள் வெறிச்சோடுகிறார்கள், முதியவர்கள் உள்ளே, வாலிபர்கள் வெளியே. ஆலயங்களை பார்த்தால் ஒள்ளி வயோதிபர் மட்டுமென்று எழுதவில்லை, ஆனா அப்படி என்ன தோணுது? உள்ளே பார்த்தால் இன்றைக்கு நாளைக்கு போயிடுவார்களோ என்று எண்ணுகிறவர்கள் எல்லாம் தலடியில போட்டு நல்ல கம்ஃபர்டபுளாக உட்கார வச்சு பாஸ்டாக போதிக்கிறார். அவங்கள உட்கார்ந்து இருந்து அவங்களுக்கு கேட்குதோ அல்லது சொல்றது புரியுதோ தெரியும். ஐ டோன்ட் கிரிட்டிசைஸ் எனிதிங், பட் யூ ஷுட் பி அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் கோயிங் இன் திஸ் லேண்ட். என கருமானவர்களே, இன்றைக்கு இந்த வாலிப சமுதாயம் பெற்றோரே, ஐ ஸ்பீக் த ட்ரூத், இன்றைக்கு இந்த தேசத்திலே வாலிப சமுதாயத்தை மாத்திரம் நான் குறை சொல்லி சரியல், தப்பு எங்க இருக்குது? பெற்றோர் தேவனுடைய வார்த்தைகளை கருத்தாய் கவனமாய் கற்றுக் கொடுத்து அவர்கள் தேவன் அவர்களை நடத்த வேண்டிய வழியிலே கர்த்தருக்குள்ளே நடத்தி இருந்தார், இன்றைக்கு இந்த பெரிய தப்பு நடந்திருக்காது. இன்றைக்கு இந்த வாலிப சமுதாயம் நிற்கக்கூடாத இடங்களிலே நின்று கொண்டு தேவனை தூஷித்து தேவனுக்கு தூரமாக போயிருக்கவும் முடியாது. இவைகளெல்லாம் நமக்கு எச்சரிக்கையாக இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்திலே, இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்திலே தான் நாம் இந்த தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே அந்த தவறை நாமும் செய்து விடாமல், நாமும் நம்முடைய பிள்ளைகள் தேவன் அற்றவர்களாய் வாழ்ந்து வளர்ந்து விடாமல், சிறுவயதிலிருந்தே அவர்களுக்கு ஆண்டவரை குறித்து நாம் கற்றுக் கொடுக்க வேண்டியதும், கர்த்தருடைய வார்த்தைகளை கட்டாய அவளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியதும் ஒவ்வொரு பெற்றோருடைய கடமை என்று சத்தியத்தின்படி இந்த இடத்துல நான் சொல்றேன். பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போறாங்க, என்னுடைய ஜெபம் சபையில் இருக்கிற பிள்ளைகள் நன்றாக படிகள், கிளாஸ்ல நம்பர் ஒன்னாக வர்றேன், அப்படி வந்த நான் சந்தோஷப்படுறேன். கத்தர்கள் நல்ல நல்ல ஹை ஜாப்ல இருக்க, நன்ற நல்ல உத்தியோகத்தில் இருக்க, நான் அதுக்காக மண்டார். இட் இஸ் நாட் சின், நன்றாய் படிக்கணும், நல்ல உயர்ந்த உத்தியோகத்தில் வரணும். ஆனால் பிள்ளைகளுடைய அறிவும் படிப்பும் ஆற்றலும் தேவனுக்கு பயன்படும். விளையாடும் நம்ம பிள்ளைகள் நன்றாக படிக்கணும், உயர்ந்த ஜாப்ல வரணும், நல்ல ஸ்தானங்கள் வரும். ஆனா அவைகள் ஏதோ ஒரு விதத்தில் தேவ ராஜ்யத்துக்கு பயன்படும். நன்றாய் படிக்கிற பிள்ளை சிந்திக்கிற ஆற்றலாக இருக்கும், கிட்டிக்கார பிள்ளை. அந்த ஆற்றலையும் திறமையும் உலகத்துக்கு மாத்திரம் பயன்படுத்தாமல் தேவ ராஜ்யத்துக்கு என்று பயன்படுத்தது. நம்முடைய பிள்ளைகள் கற்றுக்கொள்கிற அறிவு தேவ ராஜ்யத்துக்கு பயன்படுத்தும். அது நம் சிறுவதிலிருந்து அந்த பிள்ளைகளுக்கு ஊட்டணும் பாரு, சொல்லணும் பாரு, விதைக்கணும் பாரு, விளங்க பண்ணணும் பாரு. இது நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி, இது நம்முடைய பொறுப்பு. ஒருவேளை நமக்கு பிள்ளைகள் இருக்கலாம், பிள்ளைகள் நன்றாக படிக்கலாம், பரவசம் அடையாது, ஆண்டவர் பரவசம் அடைய மாட்டார். எனக்கு நாலு பிள்ளைகள் இருக்க, ஐ நோ வாட் ஐ ப்ரீச். நம்முடைய பிள்ளைகள் நன்றாக படிக்கிறார்கள், பெற்றோராகிய நீங்களும் நானும் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் அல்லவா? People are studying well. பிள்ளைகள் நன்றாக படிக்கிறார்கள், பெற்றோர் நமக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தால் அவர்களுக்கு ஹவுஸ் ஒர்க் ஆக செஞ்சிக்கலாம். எப்படி படிக்கிறீங்க, என்ன செய்யணும் பாக்குறோம், ஹெல்ப் பண்றோம். இப் யூ வாண்ட் யூ கேன், நமக்கு தேவையென்றால் அவர்களுக்கு போய் இடத்துக்கெல்லாம் அடிப்பி படிக்கிறோம். இட் இஸ் குட், குட். ஆனா அதே கருத்தும் கவனமும் ஆண்டவருக்குள்ளும் வளர்ப்பதில் நமக்கு இருந்து விட்டா தேவன் நம்மை பார்த்து சந்தோஷப்படுவார். இன்னைக்கு இங்கே நாம் அநேக தவறுகிறோம். We have to accept with an open heart. We know what we do. God knows everything. What's going on in your family? படிங்க ஒரு வசனம், ஆதியாகமம் புக் ஆஃப் ஜெனிசிஸ் ஆதியாகமம் 18:19 ஆதியாகமம் 18:19 எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாகமம் 18:19 சீக்கிரமா, 4 மணியா. ஆதியாகமம் 18:19 வாசித்து
ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய்,
கவனிங்க, எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க.
கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும்,
நல்லா கவனி, அவன் தன் பிள்ளைகளுக்கும்,
தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும்,
தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும்,
நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன்.
கவனிங்க, எல்லாரும் இந்த வசனத்தை குறிச்சுக்கொள்ளுங்க. ஆண்டவர் ஆபிரகாமை குறித்து சொல்லுகிற இந்த சாட்சி என்னை ஆச்சரியப்படவை. தனக்கு பின்வரும் சந்ததிக்கும் கர்த்தருடைய வழிகளை காத்து நடவுங்கள் என்று அவன் சொல்லுவான் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். எப்போது இனிமேல் நடக்க போகுது, இன்னும் ஆபிரகாமுக்கு சந்ததி உண்டாக இல்லை, இன்னும் ஆபிரகாமுக்கு சந்ததியே உண்டாக இல்லை. ஆனா அவன் சொல்றான், அவன் தன் வீட்டாருக்கும் தன்னுடைய குடும்பத்துக்கும் தன்னுடைய பின் சந்ததிக்கும் கர்த்தருடைய வழிகளை காத்து நடவுங்கள் என்று அவன் சொல்லுவான், கற்றுக் கொடுப்பான் என்று நான் அறிந்திருக்கேன். அப்படியானால் பிள்ளைகள் பிறக்கும் முன்பே ஆபிரகாமுடைய உள்ளத்திலே இருந்திருக்குது. எனக்கு பிறக்க போற மகனுக்கோ பிள்ளைக்கோ ஆண்டவுடைய வார்த்தைகளை நான் கருத்தாய் கற்றுக் கொடுப்பேன், அவனை கத்தருக்குள்ள நடத்துவேன், ஆண்டவுடைய வார்த்தைகளை அவனுக்கு சொல்லிக் கொடுப்பேன் என்கின்ற ஒரு எண்ணம், ஒரு வாரம், ஒரு விருப்பம் அவனுக்குள்ள ஏற்கனவே இருந்திருக்கிறது. அவன் தேவனதை பார்த்து ஆண்டவர் அவனை கொடுத்து சாட்சி கொடுக்கிறார் பார். இது எப்படிப்பட்ட சாட்சி? வாட் எ பியூட்டிஃபுல், வாட் எ கிரேட்ஃபுல் விட்னஸ். என்ன கருமானவர், வி ஹேவ் எ கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்ம எல்லாருக்கும் ஒரு பாரிய கடமை இருக்கு. கிரியோனுக்கு பெற்றோர் ஆண்டவரை குறித்து, அவருடைய அற்புதங்களை குறித்து, அவருடைய ஆளுகையை குறித்து, அவருடைய மகிமை பிரதாபங்களை குறித்து கற்றுக் கொடுத்தது போல, ஒவ்வொரு பெற்றோரும் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவருடைய வார்த்தைகளை இருந்து சொல்லிக் கொடுக்கும், கற்றுக் கொடுக்கும். அது மட்டுமல்ல, என்ன கவனிங்க, அது மட்டுமல்ல, பெற்றோராகிய நாம் வீட்டில உட்கார்ந்து கர்த்தருடைய வேதத்தை கிரமமாக திறந்து படிக்கிறத வீட்டில இருக்கிற நம்ம பிள்ளைகள் கவனிக்கணும் பாரு. அம்மா என்ன செய்யற, அப்பா என்ன செய்யற, நாம செய்து கொண்டு நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லும் போது அவர்கள் அந்த பிள்ளைகளுக்குள் ஒரு தாக்கத்தை கொண்டார். நாம் செய்யாத ஒன்றை நம்முடைய பிள்ளைகளுக்குள்ள நாம் திணிக்கும் போது, ஒருவேளை அம்மா அப்பா சொல்றாங்கிறதுக்காக அவங்க மௌனமாக இருக்குங்க, ஆனா உள்ள நிறைக்கு. அது மட்டுமல்ல, பெற்றோராகிய நாம், அம்மா அப்பாவாகிய நாம் வீட்டில் வேதம் படிக்கிறோமா, செபிக்கிறோமா? என்ன மற்றவர்கள் பார்க்க இல்லை, வீட்டில் இருக்க பிள்ளைகள் பார்ப்போம். பிள்ளைகள் நம்ம குறித்து என்ன சாட்சி சொல்வார்? தேவன் நம்ம குறித்து என்ன சொல்வார்? திங்க் வாட் ஐ அம் சே, டீச் த வேர்ட், புட் த வேர்ட் இன் தி ஹார்ட் ப்ரோப்பர்லி. சரியாக அவர்களுக்குள்ள விதைக்க வேண்டியது விதைச்சிருக்கு, சரியான பருவத்தில் அவர்களுக்குள்ள போற வேண்டியது போட்டிருக்கு. என் மகனே, என் போதகத்தை கவனி, அவைகளை உன் இருதயத்திலே காத்து பத்திரப்படுத்து. என்னுடைய போதகத்தை கவனி, இவைகளை எல்லாம் பிள்ளைகள் எப்பொழுது கேட்பார்கள்? நாம் வீட்டிலே அவைகளை கருத்தாக கை கொள்ளும் போது நான் சொல்றது பிள்ளைகள் கேட்பார். மறுக்கிறதுக்கு இடமில், பிளீஸ். நாம் வாழுகிற காலம், நாம் வாழுகிற சூழ்நிலை ரொம்ப கொடுமையா இருக்கு. கடைசி நாட்களிலே கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயா? அறிந்திருக்கிற நீயும் அறிந்து கொண்டிருக்கிற நானும் இந்த காரியத்தில் அறிவற்றவர்களாக இருப்போமாக இருந்தால் நம்முடைய சந்ததி கர்த்தரை விட்டு விலகிறதுக்கு ஒரு காரணமாக இருந்திருந்தேன். அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், பின்ன ஏன் அவர் ஒருவனை படைத்தார்? பக்தி உள்ள சந்ததியை பெறும்படிதான். பரிசுத்த குலைச்சல் உள்ள ஒரு சந்ததியை பெற்றெடுத்தவர்கள் சொல்லி ஒரு பேர் இந்த உலகத்திலே எடுக்காதிருப்போம். நம்முடைய மனசாட்சிக்கு தெரியும் நாம் எத்தனை பேர் வீட்டில் பிள்ளைகளுக்கு சத்தியத்தை சொல்லிக் கொடு. மகனே, மகளே, பைபிள் எடுத்து படி, வாசி, செவி, ஆண்டவரை தேடு. எத்தனை பேர் நாம் சொல்றோம் மனசாட்சி தெரியும். என்ன கவனிங்க, வளர்ந்த பின்பாடு அவைகளை வளைக்கிறது என்றது முடியாத காரியம். தமிழ்ல சொல்லுவாங்க, ஐந்துல வளையாதது பிள்ளை ஆண்டான் நடக்க வேண்டிய விதத்தில் அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை கைவிடாதிருப்பான். நாம் அவர்களை சரியாக கத்திரிக்க நடத்திவிட்டார், அவர்கள் தேவனை விட்டு வளர மாட்டார். பீப்புள், ஐ ப்ரோமிஸ் யூ, லிசன், ஐ நோ வாட் ஐ ப்ரீச். நமக்கு இந்த வேத வார்த்தைகளை எழுதித்த அந்த தேவன் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அவர் சொன்ன வார்த்தைகளை மாற்ற மாட்டார், மறுக்கவும் மாட்டார். ஆண்டவுடைய வார்த்தைகள் சத்தியம், அவர்களை நம்முடைய வாழ்க்கையை நிறைவேற்ற அவர் உண்மையுடையவராக இருக்கிறார். போட வேண்டிய வார்த்தைகள் அவளுக்குள்ள போட்டிருக்கு, விதைக்க வேண்டிய வசனங்களை அவளுக்குள்ள விதைச்சிருக்கு. கத்திரிக்கிறேன் எல்லாத்தையும் அவ வளர்ந்த பிற்பாடு எங்களுடைய அம்மா அப்பா எனக்கு காட்டி தந்த வழி. அவர்கள் என்னை கத்திரிக்குள்ள வளர்த்தார், அவர்கள் என்னை பக்தியாக பரிசுத்தமாக இந்த தேசத்தில் வளர்த்திருக்க என்று அவர்கள் வளர்ந்தவங்களை குறித்து சாட்சி சொல்லணும். அப்பொழுது தேவ நாமம் மகிமைப்படும். அப்பொழுது ஆண்டவர் உங்கள் பிள்ளைகளை பார்த்து மட்டும் உங்களை பார்த்து மகிழ்வார், தேவன் மகிமைப்படுவார். ஏன் இதை கொஞ்சம் டைம் எடுக்கணும் தெரியுமா? இங்கே நாம பிள்ளைகளுக்கு ஆண்டோட வார்த்தைகளை போதி. ஸ்கூல்ல போன டோட்டலி சேஞ்ச், தலைகீழ். இங்க பாவம் செய்கிற ஆத்மா சாவம் என்றும், அங்க அவன் பாவத்தில் வாழ்றான். இங்க நாம பரிசுத்தமா வாழணும்னு சொல்றோம், அங்க அசுத்தத்தில் புரள்றான். இங்க நாம ஐ லவ் யூ ஜீசஸ் என்றோம், அவன் ஐ லவ் யூ எதுவெல்லாம் சொல்றான். இப்படிப்பட்ட இந்த காலத்திலே, கொடிய காலத்திலே வாழ்கிறனாம் நாம் இந்த காரியங்களை குறித்து விழிப்புணர்வு இல்லாவிட்டால் சொல்றோம். எவ்வளவு பரிதாபம் இல்லை, கோடி கோடியா சேர்த்தென்ன, ஹலோ, கோடி கோடியா சேர்த்தென்ன, எங்கே நாம் சொத்து, நம்முடைய பிள்ளைகள் எங்கே, வேர் தே ஸ்டாண்டிங், எங்கே நிற்கிறார். நம்பர் 5, ஐந்தாவது காரியம். சோ படிங்க 6:15, சீக்கிரம் 6:15.
அதற்கு அவன், ஆ என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினாலே ரட்சிப்பேன்? இதோ மனாசேயின் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் பெரியவன் என்றான்.
எப்படி இருக்கு பாரு, கிரியன் சொல்ற வார்த்தை என்ன, என் குடும்பம் மிகவும் எளியது, நான் எல்லாரிலும் சிறியவன். கவனி, என் குடும்பம் மனாசேயிலே கோத்திரத்திலேயே என் குடும்பம் மிகவும் எளியது, நான் வீட்டிலே நான் சிறியவன், கோத்திரத்திலே நான் எளியவன். இது எப்படி, கோத்திரத்திலேயே நான் எளியவன், குடும்பத்திலே நான் சிறியவன். எப்போது தேவன் அழைத்து அவனோடு பேசும்போது ஆண்டவரை பார்த்து அவன் சொல்ற வார்த்தை, ஆண்டவரே நான் எதனால ரட்சிப்பேன், என் குடும்ப என் கோத்திரத்திலே என் குடும்பம் மிகவும் எளியதப்பா, என் குடும்பத்திலே நான் மிகவும் சிறியவன், நான் எப்படி ஓடுவேன் அப்படின்னு அவன் கேட்க. அதாவது நான் சொல்றேன் கேளுங்க, நான் சொல்றேன் கவனி, கிரியோன் தன் பார்வைக்கே மிகவும் சிறியவனாக காணப்பட்டிருக்க. கிரியோன் தன்னுடைய பார்வையிலேயே, தன்னுடைய எண்ணத்திலேயே மிகவும் எளியவனாக காணப்பட்டிருக்க. இப்ப என்ன கவனிங்க, இந்த நற்குணம் தேவ சமூகத்திலே பிரிதியாக இருந்திருக்கு. இந்த நற்றெண்ணங்கள், இந்த நற்குணங்கள் தேவ சமூகத்திலே உயர்ந்ததாக இருந்தது. ஏண்டா இயேசு சொன்னாரு, தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், தன்னை உயர்த்துறவன் தாழ்த்தப்படுவான். சோ நாம் அடுத்த காரியம் கிதியோடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ற ஒரு மிக முக்கியமான ஒரு நல்ல குணாதிசயம், நல்ல ஒரு காரியம் என்னவென்றால், அவன் மிகவும் மனத்தாழ்மை உள்ளவனாக இருந்திருக்கான். வெரி சிம்பிள். நான் என்ன நம்புறேன், என்ன கவனிங்க, தேவன் மீதியானத்தில் இருந்து தன் ஜனத்தை ரட்சிக்க விடுதலையாக்க தான் தெரிந்து கொண்ட ஒரு மனிதன், தான் தேடி தெரிந்து கொண்ட மனிதன் மிகவும் மனத்தாழ்மை உள்ள ஒரு மனிதன். அப்படியானால் என்னுடைய எண்ணத்தின்படி, என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் படி, அல்லது நான் விளங்கிக் கொள்ற வேதத்தை விளங்கிக் கொள்ற கோணத்தின்படி, தேவன் பயன்படுத்த விரும்புகிற பாத்திரங்கள் மனத்தாழ்மை உள்ள பாத்திரங்கள். இயேசு 11:29 மத்தையில் இப்படி சொன்னார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன், இடத்துல வந்து கற்றுக்கொள், கமல்லேன் கற்றுக்கொள். நான் உங்களுடைய ஆண்டவர், உங்களுடைய எஜமா. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன், இடத்துல வந்து கற்றுக்கொள். கிதியோன் அவருடைய பார்வையிலே எளியவனும் சிறியவனுமாக காணப்பட்டிருக்க, ஆகவே ஆண்டவர் அவனை தேர்ந்தெடுத்திருக்கிறார். எதற்கு? தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு, தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு, அடிபந்தனத்திலிருந்து தன்னை ஜனத்தை விடுதலாக்குற மாபெரும் பணியிலே பயன்படுத்துவதற்கு தேவன் அந்த மனிதனை தெரிந்து கொண்டதுக்குரிய முக்கியமான நோக்கம் காரணம் என்னவென்றால், அவன் தன்னை தாழ்த்திறவனாக மெய்யான மனத்தாழ்மை உள்ளவனாக காணப்பட்டிருக்கான். ஆண்டவரே, நான் என் குடும்பம் எளியன், அவனுக்குள்ள குடும்ப பெருமை, அவனுக்குள்ளே தன் வீட்டாரிலே தான் உயர்ந்தவன் என்கின்ற எண்ணம் இல்லை, தாழ்மை உள்ளவனாக. தேவன் பயன்படுத்த விரும்புகிற பாத்திரங்கள் மெய் மனத்தாழ்மை உள்ளவர். அறிவு இருக்கலாம், ஆற்றல் இருக்கலாம், திறமை இருக்கலாம், அனுபவங்கள் இருக்கலாம், சோ அண்ட் சோ ஏராளம். ஆனா ஆண்டவருக்கு இவைகள் எல்லாம் முதல் முக்கியமானவைகள் அல்ல. தேவன் விரும்பி பாவிக்க விரும்புகிற ஒரு பாத்திரம் மெய்யான ஒரு மனத்தாழ்மை உள்ள ஒரு பாத்திரம். இயேசு அப்படி இருந்தார். அப்போஸ்தலன் பவுல் அப்படி சொல்றார், பேதுரு வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் பயன்படுத்தியிருக்கிற பாத்திரங்கள் எல்லாம் எடுத்து நாம் படிக்கும் போது, ஆண்டவர் தன்னுடைய திட்டங்களை நிறைவேற்றியிருக்கிற பாத்திரங்கள் எல்லாம் எடுத்து நாம் பார்க்கும் போது, படிக்கும் போதெல்லாம் அவர்கள் மிகவும் மனத்தாழ்மை உள்ளவர்களாக காணப்பட்டிருக்கார்கள். என்ன கருமானவர்களே, இறைவனுடைய சுபாவமே மனத்தாழ்மையாக இருந்திருக்கு, மெய் மனத்தாழ்மை. ஆகவேதான் இயேசு எளிமையின் கோலத்திலே ஒரு சத்திரத்திலே பிறந்திருக்கிறார். தேவாதி தேவன், சர்வ வல்லமுள்ள தேவனுக்கு சத்திரத்தில் கூட இடமில்லாத அளவுக்கு எளிய கோலத்திலே இந்த உலகத்தில் ஆவது. ராஜாதி ராஜா, தேவாதி தேவன், கத்தாதி கத்தர் இந்த உலகத்தில் பிரவேசிக்கும் போது சத்திரத்தில் கூட, மாடுகள் மேய்த்து கட்டுகிற சத்திரத்தில் கூட அவருக்கு இடமில்லாத படியால அந்த முன்னணியிலே, அதற்கு முன்னணியிலே அவரை கிடத்தியிருக்கிறார்கள். மிருகங்கள் மேய்கிற இடத்திலே, மிருகங்கள் மடக்கி கட்டுகிற இடத்திலே கூட அவருக்கு இடமில்லாமல் அதன் முன்னணியிலே முட்டத்திலே அவரை அவரை கிடத்தினாக அவரை பெற்றெடுத்திருக்க மரியான்னு சொன்ன பார்க்கிறோம். அவர் இந்த உலகத்தில் பிரவேசித்த போது அவர் எளிமையின் கோலமாக இந்த உலகத்தில் அவதரித்தான் சொன்னார். என்ன கருமானவர்களே, இயேசு தான் சாந்தமும் மனத்தன்மை. என்ன கருமானுக்களே, ஒரு காரிய கவனி, நம்முடைய எண்ணத்திலே நாம் எப்படி இருக்கிறோம் நமக்கு தெரியும். நம்மை குறித்து நாம் என்ன நினைக்கிறோம், நம் ஒவ்வொருவருக்கும் மற்றவர்கள் நம்மை நினைக்கிற நினைவு இருக்குது, அதே நாம் நம்மை குறித்து நினைக்கிற நினைவும் இருக்கு. ஹலோ, மற்றவர்கள் இப்ப சரி சேத்துல 50 பேர் இருக்கான்னு வைங்க, 100 பேர் இருக்கான்னு வைங்க, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு குறித்து ஒரு ஃபிகர் இருக்கு. இவர் அப்படி அவர் இப்படி என்று ஒவ்வொருவரும் ஒவ்வொருத்தரை குறித்து ஒவ்வொருத்தர் கேட்பாருங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குறிச்சு ஒவ்வொரு சொல்லுவார். ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு கணிச்சு வச்சிருக்காங்க. இது ஒரு பக்கம். மறுபக்கத்தில் நம்ம குறிச்சு நமக்குள்ள ஒரு நினைவு இருக்கு, நான் எப்படிப்பட்டவன், என்ன குறிச்சு எனக்குள்ள ஒரு பிகர் இருக்கு, உங்களை குறிச்சு உங்களுக்குள்ள ஒரு ஒரு பிகர் இருக்கு. ஆனா சிறியவனை பார்த்த போது அவன் சொல்றா, நான் எளியவனும் சிறியவனுமாக இருக்கு. அவர் தேவன் அவனை பயன்படுத்தினார், பயங்கரமான காரியங்களை சாதித்தார். அவர் மருத்துவம் இன்றைக்கும் பேசிக்கொண்டிருக்கிறார். அவர் தேவன் தேடுகிற பாத்திரங்கள், பயன்படுத்துகிற பாத்திரங்கள் மெய்யான மனத்தாழ்மையுடன். உலகம் இப்படிப்பட்டவர்களை தேடா, உலகம் மனத்தாழ்மையை மதிக்க, ஆனா தேவனோ இதைத்தான் விரும்புகிறார். பார், ஆண்டு நாமத்துக்கு பயப்புண்டார். அடுத்துதான் படிக்க. 6:17-18 சீக்கிரம் 6:17-18.
அதற்கு கர்த்தர், நான் உன்னோட கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறிய அடிப்பது போல நீ மீதியானியரை முறிய அடிப்பாய் என்றார். அப்பொழுது அவன் உம்முடைய கண்கள்
17-18
அப்பொழுது அவன் உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு தயை கிடைத்ததானால் என்னோட பேசுகிறவர் தேவரீர் தான் என்று எனக்கு ஒரு அடையாளத்தை காட்ட வேண்டும். நான் உம்மிடத்திற்கு என் காணிக்கையை கொண்டு வந்து
உமக்கு முன்பாக வைக்குமளவும்
இவ்விடம் விட்டு போகாதிருப்பீராக அதற்கு அவர், நீ திரும்பி வருமட்டும் நான் இருப்பேன் என்றார்.
இப்ப என்ன கவனிங்க, அடுத்த சப்ஜெக்ட் அடுத்த குறிப்பு என்ன தெரியுமா? கிரியோ தன்னோடு பேசுகிறவர் கர்த்தர் என்று அறிந்த உடனே அவர் என்ன சொல்ல தெரியுமா? காணிக்கை கொண்டுவார். தன்னோட பேசுகிறவர் கர்த்தர் என்று அறிந்த உடனே அவன் சொல்றான், நான் உமக்கு ஒரு காணிக்கை கொண்டு வந்து வைக்கும் வரைக்கும் தயவு செய்து நிறுத்திவிட்டு போகிறான். அப்படின்னா அர்த்தம் என்ன? தேவன் என்றால் அவருக்கு காணிக்க கொடுக்க வேண்டும் என்கின்ற அறிவு ஏற்கனவே கிரியோனுக்குள்ள இருந்திருக்குப்பார். ஆகவேதான் தன்னுடைய பேசுகிறவர் கர்த்தர் என்று அறிந்துள்ள ஆண்டவரே, நான் என்னுடைய காணிக்கையை கொண்டு வந்து உமக்கு முன்பாக வைக்கும் மட்டும் தயவு செய்து நடந்து விட்டு போயிடாது. அப்ப ஆலோசனை இப்படி கேட்டுதான் அல்லவா? ஆகவே நீ உன்னுடைய காணிக்கையை எனக்கு முன்பாக கொண்டு வந்து வைக்கும் வரைக்கும் நான் அடுத்த விட்டு போவான். இங்கே ஆண்டவர் எதுவும் காணிக்கை கேட்க இல்லை, காணிக்கை பெற்றுக்கொண்ட நோக்கத்தோட இங்க வந்து கிதியோட பேசவும் இல்லை, அது அவருடைய நோக்கம் இல்லை. ஆனால் இவன் கிதியோனுக்கு என்ன வந்தது? தேவன் என்றால் அவருக்கு நான் காணிக்கை செலுத்த வேண்டும் என்கின்ற ஒரு ஆர்வம், ஒரு உணர்வு அவன் உள்ளத்திலே இருந்திருக்கிறது. அவன் ஏற்கனவே அதை கட்டுக்கொண்டிருக்கான். ஆகவே ஆண்டவரை கண்டவுடனே அவன் சொல்ற, ஆண்டவரே நான் என்னுடைய காணிக்கை உமை கொண்டு வந்து வைக்கும் வரைக்கும் இடத்தை விட்டு போகாதரும். கவனிங்க, நாம் முதல் பிறந்த மனுஷன் காயின் ஆவியல் கூட ஆண்டவருக்கு காணிக்கை கொண்டு வந்தான்னு சொல்லி நாம் வேதத்தில் பார்க்கும். அந்த காணிக்கையில தான் யாரு தேவனுடைய மனுஷன் என்பதை நாம் கண்டுகொள்ளும். தேவன் நமக்கு ஒரு 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 வழியை கொண்டு பண்ணி வைத்தான். ஆகவே ஆதியிலேயே மனுஷன் தேவனுக்கு காணிக்கை கொடுக்கிற உணர்வு இருந்திருக்குது, அறிவு இருந்திருக்குது, தெளிவு இருந்து. அப்ப தேவனுக்கு மக்கள் தேவனுடைய பிள்ளைகளாக நாம் காணிக்கை செலுத்த வேண்டியது தேவனுடைய சட்டம், தேவனுடைய வேதம் வார்த்தை என்பது நாம் எல்லாருக்கும் தெரியும். இப்ப என்ன கவனிங்க, இங்கேயும் ஒரு சில குறிப்புகள் இருக்கு, எனக்கு நேரம் போக முடியாது. இப்ப என்ன கவனிங்க, பிளீஸ் நான் சொல்ற கவனி, நான் சொல்ற கவனி, தேவனை சரியாக தேவன் என்று கற்றுக்கொண்டவர்களும் தேவனை சரியாக தேவனாக கண்டவர்களும் தேவனுக்கு காணிக்கை செலுத்துவார். அதை விட்டு தேவனத்திலிருந்து எதையாவது எப்போதும் பெற்றுக்கொள்ளலாம், எண்ணத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று நினைக்கிறவர்கள் தேவனுக்கு காணிக்கை செலுத்துறதிலே அதிகம் சிந்தனை செலுத்த மாட்டார். இப்ப பொதுவாக இப்ப என்ன கவனிங்க, இன்றைய நவீன கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்காங்கன்னு தெரியுமா? ஐ டோன்ட் கிரிட்டிசைஸ் எனிவன் பட் யூ ஷுட் பி நோ த ட்ரூத். இப்ப இருக்கிற அதிகமான நவீன கிறிஸ்தவ என்னது, ஆண்டவரிடத்திலிருந்து நாம் எண்ணத்தை எல்லாம் பெற்றுக் கொள்ளலாம், இட் இஸ் குட், அது ஒன் சைட், தேவன் நமக்கு கொடுக்கிறோம், சந்தேகமே இல்லை. ஆனா இந்த மீட்டை நாம் ஆண்டவருக்கு எண்ணத்தை கொடுக்க முடியும், தட் இஸ் த ரியாலிட்டி. இப்படி எப்படியாவது நாம் சிந்திச்சிருக்கோம், தேவன் நமக்கு கொடுக்கிறோம், சந்தேகமே இல்லை. ஆனா நாம் ஆண்டவருக்கு எதை கொடுக்கிறோம், எண்ணத்தை கொடுக்க நாம் முயற்சிக்கிறோம், அது நாம் எந்த அளவுக்கு தேவனை தேவனாக அறிகிறோம், எந்த அளவுக்கு தேவனை தேவனாக உணர்கிறோம் என்கின்ற அடிப்படையை வைத்து நாம் ஆண்டவருக்கு காணிக்கை செலுத்துற. பாருங்க, இங்க பாருங்க, இயேசு இந்த உலகத்திலே சிசுவாக பிறந்து முன்னணியிலே கிடந்து கிடத்தி இருக்கிறார்கள். கிழக்கில் இருந்து சாத்திரிகள் வாரார்களாம். என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் படி கிழக்கில் இருந்து சாத்திரிகள் சொன்னால் ஈரான், அன்றைய பாரசீகமாகிய இன்றைய ஈரானில் இருந்து சாஸ்திரிகள் வந்திருக்கணும் இயேசுவுக்கு காணிக்கை செலுத்துவார். ஈரானில் இருந்து இயேசுவுக்கு காணித்து செலுத்த வந்த கிலோமீட்டர்களை நாங்கள் பார்த்தேன், கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டர், 1000 கிலோமீட்டர்கள் ஒட்டகத்தில் நடந்து நெடுந்தூரம் பயணம் செய்து வந்திருக்கார்கள் காணிக்கை செலுத்துவதற்கு. அவர்கள் வானத்தில் நட்சத்திரத்தை கண்டு இயேசுவை காண வந்தார்கள். இயேசுவை காண வரும்போது அவர்களுக்கு தூத சொல்லையில போய்க்குள்ள காணிக்கை கொண்டு போக சொல். ஆனால் ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்க வேண்டும். ஆண்டவர் என்றால் அவருடைய படைப்பாகிய நான் அவருக்கு காணிக்கை செலுத்த வேண்டும் என்ற அறிவு, உணர்வு, தெளிவு அவர்களுக்குள்ள இருந்திருக்கிறது பாருங்க. ஆகவே அவர்கள் வரும்போது ஆண்டவரை பணிந்து கொள்ள, அதுவும் சிசுவாக பேபியாக இயேசு பிறந்திருக்கிறார், அவருக்கு காணிக்கை கொண்டு வந்திருக்கார். அதுக்கு எப்படிப்பட்ட காணிக்கை? உச்சிதமான பொண்ணும் தூபமும் வெள்ளப்பாலும் மிகவும் விலை உயர்ந்த பொருட்களை கொண்டு காணிக்காக படைச்சிருக்க. 1000 கிலோமீட்டர் எத்தனை மாசம் எடுத்திருக்குமோ. அது மட்டுமல்ல, அது பயங்கரமான எத்தனை கல்லர்கள் இன்றைய மாதிரி இன்றைக்கு போலீசார் இருந்திருக்கு, இன்றைக்கு இருக்கிற பாதுகாப்பு அன்னைக்கு ஒண்ணுமே இல்லை. ஆகவே எத்தனையோ கிலோமீட்டர் நடந்து இந்த பயங்கரமான நெடும் தூரத்தில் இவ்வளவு தூரம் கடந்து வந்து இயேசு பிறந்து கிடக்கிற சிசுவாக இருக்கிறார். அவரை கொண்டு வந்து மனப்பூர்வமா காணி, ஏன் தெரியுமா? அவர்கள் ஆண்டவர் இயேசுவை தேவனாக கண்டார்கள், ஆண்டவர் இயேசுவை இறைவனாக பார்த்தார்கள். ஆகவே ஆண்டவருக்கு என்னோட அன்பு காணிக்கை நான் செலுத்த வேண்டும் என்ற அறிவு, உணர்வு, தெளிவாக இருந்திருக்கு. ஆகவே அப்படி செய்து எனக்கு அறிமானவர்களே, கிரியோன் ஆண்டவரை ஆண்டவராக கண்ட போது அவர் சொன்ன ஆண்டவரே என்னுடைய காணிக்கையை நான் கொண்டு போய் தயவு செய்து போகிறார் போகிறார். ஆண்டவரை அதுவரைக்கும் நான் சொல்றது கேளுங்க, அதுவரைக்கும் தன்னோடு பேசுறவர் பேசுறவர் இன்னார் என்று அவனுக்கு வடிவ கண்டுகொள்ள முடியும். முன்னு பாத்தீங்கன்னா கத்தருடைய தூதர் என்று இருக்கு, புறம் பார்த்தீங்கன்னா கத்தர். தன்னோடு பேசுறவர் இன்னார் என்பதை இனம் கண்ட உடனே ஆண்டவரே போயிடா, என்னை விட்டு போயிடாதீங்க, என் காணிக்கை நான் கொண்டு வைக்கும் வரைக்கும், நீ இப்படி வாஞ்சிக்கிறா இல்லவா, உன் காணிக்கையை நான் பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் நான் போக மாட்டேன் கொண்டுவான். அவன் போய் கொண்டு வரும் வரைக்கும் அவரங்க இருக்கிறார் பாரு. ஆண்டவராக கண்ட மனுஷனுக்கு காணிக்கை செலுத்துறதுக்கு தடை இல்லை. ஏன் ஆண்டவரை ஆண்டவராக கண்ட மனிதனுக்கு தன்னையே பலியாக காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கிறதுக்கு தடை என்ன? இன்றைக்கு நாம் சரியாக ஆண்டவரை அறியாதபடியால், ஆண்டவரை ஆண்டவராக இடம் கொண்டு கொள்ளப்படி கடன் கொண்டு கொள்ளாதபடியால், இடையில அநேக இடையூறுகளுக்கு இடம் கொடுத்தபடியால், நம்மையே இன்னும் காணிக்கையாக ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க இல்லை, ஆண்டவருக்கு காணிக்கை செலுத்துறதுக்கு இஷ்டமும் இல்லை. பாருங்க அதுல கஷ்டப்படுறோம் பாருங்க. காணிக்கணும் ஆலயத்தில் ஆண்டவர் உட்கார்ந்து இருக்கிறார். எங்க உட்கார்ந்து இருக்கிறாரு? காணிக்கை பெட்டிக்கு பக்கத்தில். வேற இடமே இல்லையா ஆண்டவர் எங்க உட்கார்ந்து இருக்க? காணிக்கை பெட்டி பக்கத்து உட்கார்ந்து என்ன பார்த்துட்டு இருக்க? நான் உங்களுக்கு தெரியும், நான் வேதம்தான் பேசுறேன். யார் என்ன போடுறாங்கன்னு பார்த்துட்டே இருக்க, யாரு போறான், எவ்வளவு போடுறான்னு பார்த்துட்டு, அவனும் வயசுல வந்து போட்டுட்டே இருக்க. எனக்கு விருப்பம் காணிக்கை போயிருக்க கூடாது, கொண்டு வந்து போடுறோம். எதுக்காலத்தில் ஆணிச்சுதான் காணிக்கை நான் கொண்டே தான் நீட்டி பிடிச்சிட்டு இருக்கூடாது. பீப்புள் வந்து போறோம், தட் இஸ் குட். விருப்பம் உள்ள உற்சாகமா கொண்டு காணிக்க போடணும். திஸ் இஸ் மை காணிக்கை ஆண்டவர், சர்ச்சுக்குள்ள காணிக்கை ஆண்டவர். இப்ப கேள்வி என்ன? சபைக்கு ஏன் காணிக்கு? இங்கே வெளிநாட்டில் இருக்க சபைக்கு ஏன் காணிக்கு? இது சிறப்புடைய புலம். அப்படி யாராவது உங்களுக்குள்ள உள்ள நினைப்பீங்கன்னா, நினைவு கதைப்பீங்கன்னா, இல்ல நேரம் வந்து கதை ஏடா அந்த இப்ப பொறுப்பா இருக்கிற கதை. உட்கார்ந்து இருக்கிறார் பக்கத்துல பார்த்துட்டு இருக்கிறார். அவனும் வந்துட்டே போறான், வரிசையில வந்து போட்டு இருக்கான். ஒரு பொண்ணு வாரா அவனுக்கு தெரியும், அவள் ஒரு விதவை வேற. அது மாத்திரமல்ல, அந்த நாள் முழுவதும் கஷ்டப்பட்டு அந்த விதவை பெண் அந்த நாள் முழுவதும் கஷ்டப்பட்டு உழைத்து தன்னுடைய ஜீவனத்தை கண்டு சம்பாதிச்ச அந்த ரெண்டு பணத்தை கொண்டு வந்து, அதுக்கு முன்னுக்கு பண பணக்காரர் கொண்டு நிறைய போட்டாங்க. ஏ சொல்றாரு சொல்றாரு, இப்ப ஒரு கமெண்ட் கொடுக்கிறாரு, போடுறதை குறிச்சு காணிக்கை கொடுத்த குறிச்சு ஒரு கமெண்ட் கொடுக்கிறாரு. என்ன அது? ஆலயத்தில் உட்கார்ந்து கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறாரு? அவங்க எல்லாருக்கும் பார்க்க இவன் அதிகம், ஆனா இவன் போட்டது ரெண்டுக்கா. அவசரம் இவங்க எல்லாருக்கும் பார்க்க இவன் போட்டுதான் அதிகம் பண்ற. ஆனா ஆசாரிய கண்களில் வித்தியாசம், யாரு கணக்க போடுறாங்களோ அவங்களை பிக்கப் பண்ணுவாங்க, அவங்களை தேடி தெரிவாங்க, விட்டுறாங்க. அப்ப சபை கூட நின்றார், எனக்கு உள்ள போலாக்கலாம். ஆனா ஆண்டவுடைய கண்கள் என்ன பாக்குது? அவருக்கு தன்னுடைய ஜீவனத்துக்காக கஷ்டப்பட்டு நான் இதுல இருந்து கற்றுக்கொண்ட ஒரு காரியம் என்ன தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையை பாதிக்கிற அளவுக்கு கர்த்தருக்கு கொடுத்திருக்கோம். மிஞ்சுகிற 5 பைசாவை ஆண்டவருக்கு கொடுக்கிறது காணிக்கை என்று ஒருவரை நாம் நினைக்கலாம். நாம் எப்போதும் ஆண்டவருக்கு கொடுக்கும் போது என்ன நினைக்கிறோம், நம்ம தேவை எல்லாத்து அந்த ரெண்டு இந்த ரெண்டு, கரண்ட் காசு, டெலிபோன் காசு, வீட்டு காசு, தண்ணி காசு, கடன் காசு, சாப்பாட்டு காசு, புள்ளைல காசு, பெட்ரோல் காசு, கார் காசு, இன்சூரன்ஸ் காசு, அது எல்லாம் கடன். மாசம் மாசம் பால் அதுக்கப்புறம் கணப்பால் எவ்வளவு இருக்கு கத்திரிக்கை காணிக்கோடு நீ போடா, அப்படி செய்யறவங்க தயாரிச்சது போடா. இதுல ஆண்டு பிரியப்பட மாட்டேன். Give your best unto the Lord. He is your creator. He is my creator. He is my Lord of God. ஆண்டவர் என்று அவன் அறிந்த உடனே சொல்றான், ஆண்டவரே போயிடான். எந்த காணிக்கை போய் நல்ல ஒரு கண்டுபிடிச்சு சமைச்சு கொண்டு வைக்க ஆண்டவர் அதை சுவைக்கல. பட் அவன் காணிக்கை செலுத்தணும் என்று அந்த விருப்பத்தை பார்க்க நீ போயிட்டு போயிரு, I will wait for you. And he அவர் திரும்பி வரும் வரைக்கும் பார்த்துட்டு இருக்கிறாரு. அவர் சொல்றாரு அதுல வச்ச தானத்தை ஊத்து, அது கோல நூத்தி அக்னிக்கு வந்து பச்சிக்குது, அந்த பட்சியில ஏறி போற இவன் பார்த்து அசந்துட்டு ஆண்டவரே உங்க கண்டு நான் தாங்க மாட்டேன். அதுக்குள்ள சொல்றேன் ஜேகவா ஷாலோ, ஆண்டவரை கண்ட உயிரோடு இருக்க மாட்டேன், நான் உயிரோடு இருக்க ஜேகவா கத்தரேன் சமாதான். எனக்கு அருமையா நேரம் போதும், மனச்சனமா பேசுவேன், நேரம் போதும் எனக்கு. கவனிங்க, கத்தருக்கு காணிக்கை கொடுக்க கற்றுக்கோ. Something of our best unto the Lord because we love our God according to the truth. Kaanike. Then namak manas namude kaanike neram vanda manas sangara padakuda sandosha padu. So we have to give something of our God because he is our Lord. Adutha inda Gideon ரெண்டு குறிப்பு சுருக்கமா சொல்லி முடிக்கிறோம். குறித்து நாம் கற்றுக்கொண்ட அடுத்த காரியம் என்றால், தேவனுடைய திட்டத்துக்கு முழுமையாக தன்னை ஒப்பு கொடுத்தோம். அரைகுறையாக அல்ல, தேவன் எதை சொன்னாரோ அதை செய்யறதுக்கு சபி பண்ணிட்டான், ஒப்பு கொடுத்தோம். என்ன சொல்றீங்களோ அதை நான் செய்யறதுக்கு I am ready to do what you say. நான் உங்களுடைய சிருஷ்டி, நீர் ஆண்டவர், நான் என்ன செய்யணும் teach me Lord, எனக்கு சொல்லு. ஆண்டவுடைய திட்டங்களை கச்சிதமாக
நிறைவேற்றினார். இருக்கிற காலையில் 7 வயதான 2 காலையே கொண்டு போய் உன் தகப்பனுக்கு இருக்கிற பாகாலின் பலிபிடத்தை தகர்த்து, அதன் அருகே
பலிபிடத்தை தகர்த்து,
அதன் அருகே இருக்கிற தோப்பை வெட்டி போட்டு,
பாகாலோட சுருவத்தையும் விக்கிரங்களையும் உடைச்சு பலிபிடத்தை தகர்த்து, அதுக்கு பக்கத்துல அதுக்கென்று கட்டியிருக்கிற தோப்பை ஒட்டி போடும். அப்புறம்
இந்த கட்பார உச்சியிலே பாகான ஒரு இடத்தில் உன் தேவனாய கட்டிருக்க ஒரு பலிபிடத்தை கட்டி,
பலிபிடத்தை கட்டி
அந்த 2 காலே கொண்டு வந்து அதை வெட்டி
போட்டு பாருங்க. முதல் என்ன சொன்னாரு, இந்த பாகாலோட பலிபிடத்தை உடையப்பா, உடசை அந்த விக்கிர தோப்பை ஒட்டி போடும், அது இருக்க வேண்டாம். அது கூட தகப்பன்று யாத்தது, வேற யாத்தான் உங்க சொந்த தகப்பன் கட்டினது, என்ன அல்லாமல் ஒரு விக்கிரத்தை உங்க தகப்பன் கட்டி வச்சிருக்கான், அது உங்க தகப்பன் கட்டினது. பட் நான் உன் பரமத்தை சொன்ன அதை அழிச்சு போடு. இவன் சொன்னான் எஸ் லார்ட், அது என் தகப்பன் செய்தாலும் உனக்கு விரதமான காரியம் என்ற நான் அகற்றி போடுது, I am ready to remove it. தகப்பன் கட்டினது எத்தனை ஆண்டுகள் இருந்தது தெரியாது, ஊர் முழுக்க சேர்ந்து வந்ததை கும்பிடுது ஒப்புறாங்க ஊரில். அவன் தகப்பன் கட்டுனது போகாலே அந்நிய விக்கிரதில், அதுக்கு வழிபீடம் கட்டி, அதற்கு ஒரு தோப்பு கட்டி தனக்கு வந்து கும்பிடுறாங்க. ஜீவனுள்ள தேவனை தங்களை விடுவித்த தேவனை மறந்துட்டான். அப்ப ஆண்டவர் சொன்னாரு, கிரியோனே உங்க தகப்பன் செய்து வச்சிருக்கான் பாரு, அது நீதான் தகர்க்க, வேற யாருன்னு நீதான் தகர்த்த, நீதான் உடைக்க. அது எஸ் தகப்பன் செய்தாலும் எந்த ஆண்டவர் நீ சொல்றது, ஐ ஆம் ரெடி டு டூ வாட் யூ சே. போற பலிபுடத்தை உடைச்சா தகத்தா, தோப்புகளை வெட்டினா, மட்டுமில்ல ஆண்டு சொன்னது போல கடாவை அதே இடத்துல தேவனுக்கு ஒரு பலிபுடம் கட்டி, அந்நிய பலிபுடத்தை அகட்டி தேவனுக்கு பலிபுடம் கட்டி, அந்த இடத்துல ஆண்டவருக்கு ஒரு கடாவை படிக்கிட்டான் பாருங்க. அவர் தேவ மனுஷன். தேவன் சொன்னதை, தேவனுடைய திட்டத்தை, ஆண்டவருடைய நோக்கத்தை கச்சிதமாக நிறைவேற்றுங்க. நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகள். ஆண்டவர் நமக்கு என்ன சொல்றாரோ அதை நாம் செய்யணும். அவருடைய திட்டத்தை நாம் நிறைவேற்றும். அவருடைய நோக்கத்தில் துணியோனே தேவைப்படைய பரிபுடத்தோடு எஸ் தோப்பை வெட்டி போடு எஸ் எனக்கு ஒரு பரியுதம் கட்டு எஸ் ஒரு காலையை பலியிடு எஸ் இவன் இப்ப எல்லாம் செஞ்சுட்டு விட காலம் விடிய எழுப்பி வராங்க கும்பிடுறதுக்கு. திடீர்னு தவப்பும் கட்டுன போகால கும்பிடுறதுக்கு அந்நிய விற்கிறதுக்கும் காலு மணி வந்து பார்த்தா சிறுவத்துக்காக விற்கிறதுக்காக சன்னங்களுக்கெல்லாம் பயங்கர கோபம். கூட்டம் கூடி யாரு செய்தோ கண்டுபிடியாம சாகணும். கூட்டெல்லாம் ஊரெல்லாம் கண்டுபிடிச்சு இவன் ஊர் கண்டுபிடிக்க கூடாதுன்னு சொல்லி இரவரோட செஞ்சு ஆனா அது பரகசியமாகி எல்லாரும் கண்டுபிடிச்சுதான் கிரியன். இப்ப சொல்றான் வந்து தகப்பன்ற வீட்டை சுத்தி சொன்னா உண்ட மகன் கிரியன் இதை செய்தபடி அவன் சாகனு கொண்டு வா வருகிறேன். அப்ப சா ஜனங்கள் அவனை கொல்ற அளவுக்கு அந்த விக்ரமோட வாழ்க்கையில ஒரு பாதிப்பு ஏற்படுத்திக் கொண்டு பார். பயங்கரமான ஒரு காரணம் இதெல்லாம் ஏற்கனவே அவனுக்கு தெரியும். கடைசியாக ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிகிறேன். இந்த ஏழாம் அதிகாரம் ஏழாம் வசனம் ஏழு ஏழு சக் 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 ஏழு ஏழு.
அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி நக்கி குடித்த அந்த 300 பேராலே நான் உங்களை ரட்சித்து மீதியானியரை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன், மற்ற ஜனங்கள் எல்லாரும் தங்கள் தங்கள் இடத்துக்கு போகிறார்கள் என்றார்.
இது இதெல்லாம் வாஜன ரொம்ப சுவாரஸ்யம் இருக்கு. நேரம் போயிட்டீங்க. இப்ப மீதியான முறியடிக்கிறதுக்கு கிதியோன் படைய சேர்க்கிறார். சேர்த்த படையிட தொகை எவ்வளவு தெரியுமா? 32,000 பீப்புள் போர்சஸ். 32,000 சோகியஸ் சேர்ந்திருக்கிறாங்க வந்து இப்ப கிரியனோட மீதியான முறியடிக்கிறது. ஆண்டவர் சொன்னார் கிரியனை பார்த்து, மிஸ்டர் கிரியோன் இந்த 32,000 பேரை கூட நீ எதிரிய முறியடிக்க போன பயப்படுற எல்லாம் போச்சுனா கடைசியா நேரம் கொடுக்கறது கடைசியா மிஞ்சினது எவ்வளவு தெரியுமா? 300 பேர். 32,000 பேர்ல இருந்து குறைஞ்சு 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 கடைசியா மிஞ்சினது 300 பேர். ஆண்டவர் சொன்னாரு இந்த 300 பேரை வச்சு இந்த பெரிய பெட்டுக்கிளி போல திரளாக வந்து கிடக்குறாங்க பாருங்க. மீதியான் புத்திரரும் கிழக்கத்தி புத்திரரும் அமலேக்கியரும் இந்த 300 பேரை வச்சு நான் அவங்களை முறியடிப்பேன். இதனால நானே அவனுடைய கத்தர் என்பதை என் ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள். நான் உன்னோடு இருந்து சேர காரியம் பெறும். 32,000 பேர்ல இருந்து 300 பேரை மாத்திரம் ஆண்டவர் தெரிஞ்சு அந்த 300 பேரை வச்சு மீதியான சேர சேனைய ஓட ஓட பகட்டி இரவும் பகலுமாக கொண்டு குவிச்சாங்க பாரு. இஷ்டவருக்கு விடுதலை. இப்ப நான் ஏழாவது பாயிண்ட் என்ன சொல்ல வரேன் தெரியுமா? 32,000 பேரிலும் இந்த 300 பேர் தான் ஆண்டவருக்கு சரியாக தங்களை அர்ப்பணிச்சிருந்தான். இந்த 32,000 பேரையும் பார்த்த ஆண்டவர் எல்லாரையும் அனுப்பிட்டு தனக்கு ஒப்பு கொடுத்த தனக்கு அர்ப்பணித்து தன்னை தேடுகிற உண்மையான அந்த 300 பேரை மாத்திரம் கிதியோட சேர்த்துக் கொண்டார். மிச்சம் எல்லாரையும் வீட்டை போச்சு விட்டார். கோ பேக். உங்களை கொண்டு எந்த வேலையை செய்ய முடியாது. உங்களை கொண்டு என்னுடைய ஊதியத்தை செய்ய முடியாது. நீங்க திரும்பிப்போங்க. ஆனா எனக்கு ஒப்பு கொடுத்த எனக்கு அர்ப்பணித்த இந்த 300 பேரை வச்சு நான் பெரிய வெற்றியை கொடுப்பேன். எனக்கு தருமானவர்களே, ஆண்டவருக்கு அர்ப்பணித்த மக்களை வைத்துத்தான் தேவன் தன்னுடைய வேலையை செய்கிறார், தன்னுடைய ஊழியத்தை செய்கிறார், தன்னுடைய ராஜ்யத்தை கட்டுகிறார். நாமும் ஆண்டவருக்கு நம்ம அர்ப்பணிப்போம், கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவோம், ஒரு கிரியோனாக மாறும். சால்வோல் ஸ்டார்ட் அப் பிளீஸ். எல்லாரும் ஒரு பொறுப்பிடிப்போம். ஆண்டவரிடத்தில் நாம் பண்டாடுறோம்.